அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து வழங்கும் தமிழோசை. மார்ச் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் சீனாவுக்கு சென்று கொண்டிருந்த மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் 239 பயணிகளுடன் விபத்துக்குள்ளாகியிருக்கலாம் என்று கருதப்படுவதை ஒட்டி பாதிக்கப்பட்ட விமானத்தை தேடும் பயணிகள் தொடர்வது குறித்த செய்திகள். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் அமெரிக்காவின் முன்னெடுப்பில் கொண்டுவரப்பட்டிருக்கும் தீர்மான முன்வரைவு பற்றி நாடுகளுக்கு இடையில் நடந்திருக்கும் அதிகாரப்பூர்வமற்ற வாத பிரதிவாதங்கள் குறித்த செய்திகள்.
இந்திய பிரதிநிதியை பொறுத்தவரை இந்த தொடர்ச்சியாக ஒருவித கருத்தையுமே தெரிவிக்காத ஒரு தன்மை இருக்கின்றது. அது இந்த கூட்டத்தில் மட்டுமல்ல, இந்த ஒரு கிழமையும் எந்தவித கருத்தையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. கீழ்நிலை அதிகாரி ஒருவர் கலந்து கொண்டிருந்தார், ஆனால் பேசவில்லை.
நிறைவாக நேர் நேரம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ் நல்லசாமி மற்றும் குமார் ராமலிங்கம்.
இன்று சனிக்கிழமை அதிகாலை காணாமல் போன மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை தேடும் பணிகள் நடந்து வரும் நிலையில் வியட்நாமின் தெற்கு கடலில் பெரும் எண்ணெய் திட்டுக்கள் இரண்டு மிதந்து வருவதாக வியட்நாம் அதிகாரிகள் கூறுகின்றனர். இரண்டு பெரிய எண்ணெய் திட்டுக்களும் சமாந்திரமாக 15 முதல் 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு மிதந்து கொண்டிருப்பதாக அவர்கள் கூறினர். ஆனால் இந்த எண்ணெய் திட்டுக்கள் விபத்துக்குள்ளான விமானத்திலிருந்துதான் ஏற்பட்டுள்ளன என்பது உறுதி செய்யப்படவில்லை. பல நாடுகளைச் சேர்ந்த விமானங்களும் கப்பல்களும் வியட்நாமுக்கும் மலேசியாவுக்கும் இடையே துளாவி தேடி வருகின்றன. அந்த பகுதியில் இருட்டிவிட்ட சூழ்நிலையில் சிதைவுகள் எதுவும் இன்னும் தென்படவில்லை.
காணாமல் போயுள்ள மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் 14 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இருந்தனர் என்றும், ஆனாலும் பெரும்பாலானவர்கள் சீனர்களே என்றும் மலேசியன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. போயிங் 777 விமானம் பொதுவாக பாதுகாப்பானதாகவே இருந்துள்ளது என்று கடந்த கால வரலாறுகள் கூறுகின்றன. விமானம் விபத்துக்குள்ளானது உறுதி செய்யப்பட்டால் போயிங் 777 விமானம் சிக்கிய மாபெரும் விபத்து இதுவாக இருக்கும். கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளுக்கு முன்னர் சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்ட போயிங் 777 விமானம் இதற்கு முன்னர் உயிர் சேதம் ஏற்படுத்திய விபத்து கடந்த ஆண்டு சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்தில் ஏற்பட்டது. அந்த விபத்தில் 3 பேர் பலியாகினர். அதேபோல மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் இதற்கு முன்பாக கடந்த 1977 இடம்பெற்ற விபத்து ஒன்றில்தான் அதிக உயிர் சேதத்தை ஏற்படுத்தியிருந்தது. அப்போது கடத்தப்பட்ட உள்நாட்டு சேவை விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் கிட்டத்தட்ட 100 பேர் பலியாகியிருந்தனர்.
ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்புக்கான அமைப்பைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட சர்வதேச கண்காணிப்பாளர்கள் யுக்ரைனின் கிரிமியா பிராந்தியத்துக்குள் நுழைய முயன்ற போது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. நுழைவுச் சோதனை சாவடியில் இருந்த ரஷ்ய சார்பு படையினர் அந்த கண்காணிப்பாளர்களுக்கு அனுமதி இல்லை என்று கூறி துப்பாக்கியால் எச்சரிக்கை சூடுகளை நடத்தியிருக்கின்றனர். காயங்கள் எதுவும் ஏற்பட்டதாக தகவல்கள் இல்லை. இதற்கிடையே மொஸ்கோவுக்கான யுக்ரைனின் தூதுவர் ரஷ்யாவின் துணை வெளியுறவு அமைச்சரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் பற்றி பேசியிருக்கிறார். பேச்சுக்கள் ஒளிவு மறைவின்றி நடைபெற்றதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சு கூறியிருக்கிறது.
சர்வதேச ஆயுத கட்டுப்பாடு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தனது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஆயுதங்களை அந்நிய தேச பார்வையாளர்கள் பார்வையிடுவதை தடுத்து நிறுத்துவதற்கு யோசனை செய்து வருவதாக ரஷ்யா கூறியிருக்கின்றது. இந்த ஆயுதங்களில் அணு ஆயுதமும் அடங்கும். யுக்ரைன் விவகாரம் தொடர்பில் ரஷ்யாவுடன் இராணுவ ஒத்துழைப்புகளை நிறுத்தப்போவதாக அமெரிக்காவும் நேட்டோவும் அறிவித்துள்ளதற்கு பதிலடியாக இந்த முடிவை எடுக்க உள்ளதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக யுக்ரைனின் கிழக்கு பகுதியில் இருக்கும் டொனெட்ஸ்கியில் பிராந்திய அரசாங்கத்தின் தலைமையகத்தை ரஷ்ய ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டனர்.
ஆசிய கோப்பை கிரிக்கெட் பந்தயத்தை இலங்கை வென்றிருக்கிறது. மிர்பூரில் சற்று முன்னர் நடந்து முடிந்த பந்தயத்தின் இறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இலங்கை வீழ்த்தியிருக்கிறது. முதலில் மட்டை பிடித்த பாகிஸ்தான் அணியை இலங்கை அணியினர் 260 ரன்களில் கட்டுப்படுத்தினர். பாகிஸ்தான் மட்டை வீச்சின் போது விழுந்த 5 விக்கெட்டுகளையுமே இலங்கை வகுப்பந்து வீச்சாளர் லசித் மாலிங்க கைப்பற்றியிருந்தார். பாகிஸ்தான் அணியில் 3வது விக்கெட்டாக களமிறங்கிய ஃபவாத் ஆலம் சதம் அடித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். இலங்கை அணி தனது மட்டை வீச்சில் சிறப்பான தூக்கத்தை கண்டது. துவக்க ஆட்டக்காரர் திரிமான சதம் அடித்திருந்தார். மூத்த ஆட்டக்காரர் மகேல ஜெயவர்தன 75 ரன்களை குவித்து அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தார். இந்த ஆசிய கோப்பை பந்தயத்தில் தான் விளையாடிய 5 ஆட்டங்களில் அனைத்திலுமே இலங்கை வெற்றி பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
வடகொரியா விவகாரத்தில் அப்பிராந்தியத்தில் சிரமற்ற நிலை ஏற்படுவதற்கோ கொரிய தீபகற்ப பகுதியில் போர் எடுப்பதற்கோ தாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சீனா அறிவித்துள்ளது. அனைத்து தரப்பும் அமைதி காக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ள சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ வடகொரியாவின் அணு ஆயுத திட்டம் தொடர்பில் விரைவில் பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார்.
செய்தியரங்கத்தில் முதலில் பன்னாட்டுச் செய்தி ஒன்று. கோலாலம்பூரிலிருந்து பெய்ஜிங்குக்கு பறந்து கொண்டிருந்த மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் MH370 பயணிகள் மற்றும் சிப்பந்திகளாக சுமார் 240 பேருடன் நடுவானில் காணாமல் போயிருப்பது பற்றி ஏற்கனவே செய்தியறிக்கையில் கேட்டோம். இந்த விமானத்தை தேடி கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளில் தற்போது பல்வேறு நாடுகளும் ஈடுபட்டுள்ளன. மலேசியாவுக்கும் வியட்நாமுக்குமான இடைவெளியின் பாதியில் அமைந்திருக்கின்ற பெரிய கடற்பரப்புக்கு மேலே பறந்து கொண்டிருக்கையில் இந்த மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் தொடர்பற்று அறுந்து போனதால் அந்த பகுதி கடலில் விமானம் விழுந்திருக்கும் என்று கருதப்படுகிறது. வெள்ளிக்கிழமை மாலை உள்ளூர் நேரப்படி 6:40 மணிக்கு காணாமல் போன இந்த விமானத்தின் எச்சங்களை தேடி கண்டுபிடிக்கும் பணியில் ஒரு தொகுதி ஹெலிகாப்டர்களும் கப்பல்களும் முதலில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன. ஆனால் அவற்றால் எதனையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது மீண்டும் ஒரு பகுதி ஹெலிகாப்டர்கள் தேடுதல் பணியில் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. மலேசியா மட்டுமல்லாது பல்வேறு நாடுகளும் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தற்சமயம் அமெரிக்க கடற்படையும் இதில் உதவி செய்வதற்கு சம்மதித்திருப்பதாகவும் மலேசிய பிரதமர் நஜீப் ரசாக் கூறியிருக்கிறார். தனது கடற்படை விமானத்தை அனுப்பி இந்த தேடுதல் பணியில் உதவ அமெரிக்கா முன்வந்திருக்கிறது. எங்களால் முடிந்த அளவுக்கு கூடுதலான கடல் பரப்பை நாங்கள் தேட இருக்கிறோம். அந்த விமானம் பறந்து கொண்டிருந்த இடம் பற்றி எமக்கு கடைசியாக கிடைத்த விவரங்களை வைத்து தேடிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவரையில் எங்களுடைய தேடுதலுக்கு உரிய பலன் கிடைக்கவில்லை என்றார் மலேசிய பிரதமர் நஜீப் ரசாக். இதனிடையே வியட்நாமுக்கு தெற்காக கடல் பரப்பில் 2 எண்ணெய் திட்டுகள் காணப்படுவதாகவும் சுமார் 15 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒன்றுக்கொன்று சமாந்திரமாக இந்த எண்ணெய் திட்டுகள் அமைந்திருப்பது அவை விமானத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவை என்று குறிப்புணர்த்துவதாகவும் வியட்நாம் கூறியிருக்கிறது. ஆனாலும் இந்த எண்ணெய் திட்டுகள் இந்த விமானத்தினால் ஏற்படுத்தப்பட்டவைதானா என்பது இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை. இதனிடையே இந்த விமானத்தில் பயணம் செய்த பயணிகளின் உறவுகளுக்கு தகவல் கொடுக்கின்ற பணியும் ஒரு புறத்திலே நடந்து வருகிறது. பெரும்பாலான பயணிகளின் உறவினர்களிடத்தில் விமான சேவை நிறுவன ஊழியர்கள் பேசி தகவல்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று மலேசியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி அகமது ஜௌஹாரி யஹ்யா தெரிவித்திருக்கிறார். விமானத்தை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கும் அதிகாரிகள் மற்றும் மீட்பு குழுக்களுடன் எமது நிறுவன பணியாளர்கள் சேர்ந்து செயலாற்றி வருகிறார்கள். அத்தோடு அந்த விமானத்தில் இருந்த பயணிகள் மற்றும் சிப்பந்திகளுடைய உறவினர்களை தொடர்பு கொண்டு எமது பணியாளர்கள் தற்போது பேசியும் வருகிறார்கள். பாதிக்கப்பட்ட பயணிகள், சிப்பந்திகள் மற்றும் அவர்களுடைய உறவுகள் மீதுதான் எங்களுடைய எண்ணம் தற்போது குவிந்திருக்கிறது. அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம் என்றார் யாஹ்யா. காணாமல் போயிருக்கும் இந்த போயிங் 777 ரக விமானத்தில் 14 நாட்டைச் சேர்ந்த பிரஜைகள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 152 பேர் சீன பிரஜைகள், 38 பேர் மலேசியர்கள், 12 இந்தோனேஷியர்கள் உட்பட 5 இந்தியர்களும் இந்த விமானத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியர்கள் 5 பேரில் சென்னையைச் சேர்ந்த சந்திரிகா சர்மா என்ற பெண்மணியும் அடங்குவார். மீனவ தொழிலாளர்களின் நலனுக்காக சர்வதேச அளவில் தொண்டாற்றி வரும் ICSF என்கிற அமைப்பை சந்திரிகா சர்மா நடத்தி வந்திருக்கிறார். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் அமெரிக்காவின் முன்னெடுப்பில் கொண்டுவரப்பட்டுள்ள தீர்மானத்தின் முன்வரைவு பற்றி நாடுகளுக்கிடையில் அதிகாரப்பூர்வமற்ற வாத பிரதிவாதங்கள் நடந்து வருகின்றன. நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இந்த சந்திப்பில் இந்த தீர்மானத்தை ஆதரிக்கும் நாடுகளும் இலங்கைக்கு ஆதரவான நாடுகளும் பல்வேறு சர்வதேச அமைப்புகளும் கலந்து கொண்டிருந்தன. அந்த சந்திப்பில் என்ன விஷயங்கள் ஆராயப்பட்டன என்பது குறித்து பிரித்தானிய தமிழர் பேரவையின் சார்பில் அதில் கலந்து கொண்ட ராஜ்குமார் அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
நேற்று முதலாவதாக அமெரிக்காவால் அந்த பிரேரணையின் அந்த வடிவம் அங்கே வந்திருக்கும் நாடுகளின் பிரதிநிதிகளுக்கும் மற்றும் சிவில் சமூகத்தினருக்கும் வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வரியாக அந்த விடயங்களை தாங்கள் விவாதித்து அதில் என்ன விதமான திருத்தங்களோ மாற்றங்களோ செய்ய போகின்றோம் என்று அவரால் கூறப்பட்டது. அதிலே முக்கியமாக ஐநா மனித உரிமைகள் கழகத்தின் தலைவியாக இப்போ இருக்கின்ற நவநீதம் பிள்ளை அம்மையார் அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்துவிட்டு அதன் பின்னர் அவர் கொடுத்த அறிக்கை பற்றிய ஒரு சிறிய குறிப்பும் அங்கே குறிப்பிடப்பட்டது. இதன் அடிப்படையில் இது முழுக்க முழுக்க அந்த வசன பிரயோகங்கள் எப்படி அது இருக்கப் போகின்றது என்ற விடயத்தை மட்டும் பேசுவதாகத்தான் அங்கே முடிவெடுக்கப்பட்டு அந்த விவாதம் நடைபெற்றது.
இந்த பிரேரணையின் முன் வரைவை எந்தெந்த நாடுகள் ஆதரிக்கின்ற நிலைப்பாட்டில் இருப்பதாக தெரிகிறது? அவர்களுடைய கருத்துக்கள் எப்படி அமைந்திருந்தன?
முக்கியமாக கனடா, ஐக்கிய ராஜ்யம் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் இதை வரவேற்பதாக கூறினார்கள். அவர்களின் கருத்துப்படி கடந்த 4.5 வருட காலமாக இலங்கை அரசாங்கமானது எந்தவித ஒரு முறையான போர்க்குற்றம் அல்ல மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கான விசாரணையை முன்னெடுக்கவில்லை என்றும், ஆனால் அதே நேரத்தில் அபிவிருத்தி தொடர்பாக சில முன்னெடுப்புகள் செய்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் இந்த அக்கௌண்டபிலிட்டி என்ற விடயத்தில் முக்கியமாக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதை அவர்கள் கூறியிருந்தார்கள்.
இந்த பிரேரணையை மாற்ற வேண்டும் அல்லது இந்த பிரேரணை கூடாது என்பது போன்ற கருத்துக்களை எந்தெந்த நாடுகள் முன்வைத்தன? அவர்கள் தரப்பில் என்ன கூறப்படுகிறது?
முக்கியமாக பாகிஸ்தான் இதை ஆரம்பித்து வைத்தது, இந்த அதை மாற்ற வேண்டும் என்ற விடயத்தை. அதைத் தொடர்ந்து சீனா, ரஷ்யா, வெனிசுவேலா, கியூபா போன்ற நாடுகள் இம்முறை இது கொண்டு வருவது அவ்வளவு தகுந்ததல்ல, இலங்கைக்கு இன்னும் நேரமும் அதற்கான இடமும் வழங்கப்பட வேண்டும், ஏனென்றால் இலங்கைக்குள்ளே முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் வடமாகாண சபை தேர்தல் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு பற்றிய விடயங்களை குறிப்பிட்டிருந்தார்கள். இப்ப இந்த அடிப்படையிலே இந்த காலப்பகுதியில் இது தேவையில்லாத ஒரு விடயமாகவும், இதைவிட முக்கியமான மனித உரிமை பிரச்சனைகள் இந்த கழகத்தின் முன் நின்று இருப்பதால் அதை பார்க்க வேண்டிய கடப்பாடில் நாங்கள் இருப்பதாக அவர்கள் கருத்துக்களை முன்வைத்தார்கள்.
இந்தியாவின் நிலைப்பாடு எப்படி இருந்தது?
இந்திய பிரதிநிதியை பொறுத்தவரை இந்த தொடர்ச்சியாக ஒருவித கருத்தையுமே தெரிவிக்காத ஒரு தன்மை இருக்கின்றது. அது இந்த கூட்டத்தில் மட்டுமல்ல, இந்த ஒரு கிழமையும் எந்தவித கருத்தையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. கலந்து கொண்டிருந்தார்கள், கீழ்நிலை அதிகாரி ஒருவர் கலந்து கொண்டிருந்தார், ஆனால் பேசவில்லை.
இந்த நாடுகளுக்கு இடையிலான இந்த சந்திப்பில் இலங்கை மீது போர்க்குற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் அல்லது மனித உரிமை மீறல்கள் தொடர்பான சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை நீண்டகாலமாக வலியுறுத்தி வருகின்ற சர்வதேச அமைப்புகள் எதுவும் கலந்து கொண்டதா? அந்த அமைப்புகளுடைய கருத்துக்கள் எப்படி அமைந்தன?
அங்கே பல அமைப்புகளும் கலந்து கொண்டன. மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், அனைத்துலக ஜூரிகள் சபை அல்லது ஐசிஜே என்று கூறப்படும் அமைப்பு, இப்படியான பல அமைப்புகளும் கலந்து கொண்டார்கள். அதை தவிர இலங்கையில் இருந்து வந்த சிவில் சமூகத்தினர் கூட அங்கே வந்திருந்தார்கள். ஆனால் நேரம் பற்றாக்குறை காரணமாக ஒரே ஒரு அமைப்பு மட்டும் கருத்து தெரிவிப்பதற்கு இடம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சி திங்கட்கிழமை இடம் வரும். அதிலே ஐசிஜே மட்டும் கருத்து தெரிவித்திருந்தது.
அவர்கள் என்ன கருத்தை வெளியிட்டார்கள்?
முக்கியமாக பாகிஸ்தான் மற்றும் கியூபா நாடுகள் அங்கே ஒரு இறையாண்மையுள்ள நாட்டில் அவர்களிடம் விசாரிக்க விட வேண்டும், அங்கே அதற்கான ஒரு சட்டம், சட்டத்துறை, அதற்கான இயலுமை இலங்கைக்கு இருப்பதாக கூறிய பொழுது அந்த ஐசிஜே அதாவது சர்வதேச ஜூரிகள் சபையின் சார்பில் பேசியவர் கூறினார், இலங்கையை பொறுத்தவற்றில் சட்டத்துறை, நீதித்துறை, நிர்வாகத்துறை அனைத்துமே ஜனாதிபதியின் கீழ் வருவதாலும் தொடர்ச்சியாக ஒருவிதமான விசாரணைகளும் நிறைவேற்றப்படாத தன்மை இருப்பதாலும் இந்த அடிப்படைகளில் இலங்கைக்குள் விசாரணை என்பது சாத்தியம் இல்லை என்ற கருத்தை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள்.
இலங்கையை ஆதரித்து இலங்கையின் முன்னேற்றத்தை மையப்படுத்தி ஏதாவது அமைப்புகள் அங்கே வந்து கலந்து கொண்டிருக்கின்றனவா?
அப்படி ஒரு அமைப்புகளும் கலந்ததாக தெரியவில்லை. இலங்கையின் வதிவிட பிரதிநிதி மட்டும் அங்கே கலந்து கொண்டிருந்தார்.
அவர் எதுவும் கருத்துக்கள் தெரிவித்தாரா?
வெளிவார அமைச்சர் ஜி எல் பீரிஸ் அவர்கள் கூறிய அதே கருத்தை முன்வைத்திருந்தார். அவர் கூறினார், இலங்கையின் விவகாரத்தில் சர்வதேசம் அத்துமீறி நுழைவதாகவும் இறையாண்மையுள்ள ஒரு நாடு தனது நாட்டின் விவகாரங்களை தான் பார்த்துக் கொள்ளும் என்றும் கூறினார். இதிலே முக்கியமாக அவர் ஆரம்பிக்கும் போது அவர் கருத்து கூறினார், நாங்கள் இன்னும் காலனித்துவ நாடாக கருதி கொண்டு செயற்பட வேண்டாம் என்று மிக கடுமையாக கூறியிருந்தார்.
தற்போது ஜெனேவாவில் இருக்கும் பிரித்தானிய தமிழர் பேரவையின் சேர்ந்த ராஜ்குமார், இலங்கையின் வடமாகாணம் இராணுவமயப்படுத்தப்பட்டிருப்பதால் அங்கிருக்கும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்று வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரம் குற்றம் சுமத்தியிருக்கிறார். இதுகுறித்த செய்திகளை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
போதிலும் வடபகுதியின் போர் நடைபெற்ற பிரதேசங்களில் பெண்கள் பாதுகாப்பற்ற நிலையில் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் உரையாற்றிய வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். விழுது ஆற்றல் மேம்பாட்டு மையத்தினரால் யாழ்ப்பாணம் நல்லூரில் இந்த சர்வதேச மகளிர் தின வைபவம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. பெரும் எண்ணிக்கையிலான பெண்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர்.
ராணுவ பயப்படுத்தப்பட்டுள்ளதால் பெண்களுக்கு அங்கு பாதுகாப்பு இல்லை. அவர்களின் இயற்கையான சுதந்திர நடமாட்டம் தடைப்படுத்தப்பட்டுள்ளது. பல பெண் குழந்தைகள் கல்வி தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள இந்த பாதுகாப்பின்மை தடையாக இருந்து வருகின்றது. மருத்துவ வசதிகளை நாடிக் கொள்வது கூட தடைப்பட்டுள்ளது. ராணுவத்தினர் சம்பந்தப்பட்ட பாலியல் வன்முறைகள் பாலியல் தொந்தரவுகள் காவல்துறை துறையினரால் அசட்டையுடனேயே கையாளப்படுகின்றன
என்றார் விக்னேஸ்வரன் அவர்கள். வன்னி பிரதேசத்தில் இளைஞர்கள் பெருமளவில் இருக்கின்ற போதிலும் இளம் பெண்களை இராணுவத்தில் சேர்ப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து கேள்விகள் எழுந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார்.
இராணுவத்திற்கு தமிழ் பெண் யுவதிகளை அழைத்துள்ளார்கள். ஏன் ஆண்களை அழைக்கவில்லை என்ற கேள்வி உடனே எழுகின்றது. அது மட்டுமல்ல, இளம் பெண்களை வீடு வீடாக சென்று வலிந்து இராணுவத்தினர் அழைப்பதாக எனக்கு செய்திகள் வந்துள்ளன. பயம், வறுமை, பாதுகாப்பற்ற தன்மை போன்ற பல காரணங்கள் தன் பெண்களை இராணுவத்தினுள் உள்ளீர்க்கக்கூடும். ஆனால் மேலிடத்து ஆணைகளை நிறைவேற்றுவதுதான் இராணுவ கீழ்மட்ட சித்தாய்களின் கடமை என்பதை இந்த யுவதிகள் தெரிந்திருக்கின்றார்களா என்பது எனக்கு தெரியாதிருக்கின்றது.
போரினாலும் போருக்கு பின்னரும் பாதிக்கப்பட்ட நிலையில் சமூகத்தில் பெண்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலைமையில் மாற்றம் அவசியம் என்பதையும் அவர் வலியுறுத்துகின்றார்.
சமூக கலாச்சார ரீதியாக பெண்கள் போரின் பின்னர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இளம் விதவைகள் பாடி அதுவும் குழந்தைகளுடன் இருக்கையில் கணவன்மார்களை இழந்த பெண்களின் பாடி மிகவும் பரிதாபத்துக்குரியதாக இருக்கின்றது. முன்னைய பெண் போராளிகளும் பல சமூக பிரச்சனைகளை எதிர்நோக்கியுள்ளார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. எமது தமிழ் சமூகமானது இவர்கள் யாவரையும் ஒதுக்கி வாழ தலைப்படுவது எமது பாரம்பரியத்திற்கு ஒரு பெரும் இழுக்காகவே அமைகின்றது. எனவே எமது சமூக பார்வை மாற்றப்பட வேண்டும். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு இடத்தை ஒதுக்கப்பட்டுள்ள எங்கள் சகோதரிகள், அத்துடன் யுத்தத்தில் கலந்து அதன்பின் கைதாக வழிவந்துள்ள எமது சகோதரிகள், வீர மகளிர் என்று அடையாளப்படுத்தப்பட்டு எமது மக்களின் மரியாதைக்கு மாண்புக்கும் உட்படுத்தப்பட வேண்டும்
என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். நேயர்களே, இந்த செய்தியின் ஒலியின் தரம் சிறிது குறைபாட்டுடன் இருந்தது, மன்னிக்கவும். இந்த செய்தியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து இந்திய செய்தி ஒன்று. வட இந்தியாவில் இமயமலைக்கு அடிவாரத்தில் இதுவரையில் கிட்டத்தட்ட 10 பேரை கொன்றிருக்கும் புலியை பிடிப்பதற்கான முயற்சிகளை அதிகாரிகள் தொடர்ந்து அதிகரித்தபடியே இருக்கிறார்கள். ஆனால் புலி ஒன்றும் இதுவரையில் கிடைத்த பாடில்லை. புலியிடம் அகப்பட்டு அர்ப்பாயுசில் போனவர்களில் பெரும்பாலானவர்கள் வயல்களில் வேலை செய்யும் வேலையாட்களே. இந்த புலி பெண் புலியாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். புலி தனது முதல் இரையை காவு வாங்கிய 6 வாரங்களுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் இதுவரை புலிதான் பிடிபடவில்லை. இதுகுறித்து புலியை தேடுபவர்களுடன் நேரில் சென்று தானும் புலியை தேடிய பிபிசியின் ஆண்ட்ரூ நார்த் வழங்கும் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் குமார் ராமலிங்கம்.
வட இந்தியாவில் இமயமலைக்கு அடிவாரத்தில் இதுவரையில் கிட்டத்தட்ட 10 பேரை ஒரு புலி அடித்து கொன்றுவிட்டது. இந்த புலியை பிடிப்பதற்கான முயற்சிகளையெல்லாம் தாங்கள் தீவிரமாக செய்து வருவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் பொதுமக்களோ, நீங்கள் ஒன்றும் புலியை பிடிக்கிற மாதிரி தெரியல, புலிதான் எங்களை பிடிச்சிக்கிட்டே வருது என்று குற்றம் சுமத்தி வருகின்றனர். இதுவரையில் புலியிடம் அகப்பட்டு இறந்து போனவர்களில் பெரும்பாலானவர்கள் கூலி வேலை செய்யும் ஆட்களே. இதனால் இப்போது ஒருவரும் கூலி வேலைக்கு வருவது கிடையாது. இந்த நிலையில் இந்த புலி பெண் புலியாக இருக்கலாம் என்றும் கூறுகின்றார்கள். புலி முதன் முதலாக ஒரு ஆளை அடித்து 6 வாரங்கள் ஆகிவிட்டது. ஆனால் புலி இன்னமும் சிக்கவில்லை. இப்போது புலியை பிடிக்கின்ற வேளையில் ஆஷிஷ் தாஸ்குப்தா என்ற பிரபலமான வேட்டைக்காரர் இறங்கியிருக்கின்றார். இவர் இதற்கு முன்னர் இதுபோல 40க்கும் மேற்பட்ட புலி, சிறுத்தை போன்றவற்றை வேட்டையாடியிருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. விலங்குகளை விட்டுவிட்டு மனிதர்களை வேட்டையாடும் புலி, சிறுத்தை போன்றவற்றை வேட்டையாடுவதுதான் இந்த மனிதரின் சிறப்பு என்று கூறப்படுகின்றது.
At this moment, wherever it is, it's going to kill.
இப்ப அது எங்க இருக்குதுன்னே தெரியல. ஆனால் எங்கே இருந்தாலும் அது நம்ம மேலே பாஞ்சு ஒரே அடியாக அடிச்சிடும். அதுதான் இப்போ பிரச்சனையே. மைல் கணக்கில் கரும்பு தோட்டம் இருக்குது. இதில் எந்த பக்கத்துலேருந்து அது வரும்னு எப்படி சொல்ல முடியும்? இது ஆஷிஷ் குப்தா. இந்த புலியானது பெரும்பாலும் கரும்பு தோட்டத்தில் மறைந்திருந்தே ஆட்களை அடித்து கொண்டு வருகின்றது. இந்த புலி அருகில் இருக்கின்ற ஜின் கார்பட் வனச்சரணாலயத்திலிருந்து வந்திருக்கலாம் என்றும் கருதப்படுகின்றது. இதோ பக்கத்தில் இருக்கின்றது சஹுவாலா கிராமம். இப்போது இங்கிருக்கும் எல்லோரும் பயத்தில் உறைந்து போய் கிடக்கின்றனர். அதற்கு காரணம், இங்கே மாடு மேய்த்து கொண்டிருந்த தாத்தா ஒருவரை புலி சுவாகா செய்து விட்டதுதான் காரணம். மாடுகள் எல்லாம் தாத்தா இல்லாமல் தானாகவே வந்துடுச்சு. சரி, என்னடா தாத்தாவை காணமே நாங்கள் உடனடியாக போய் தேடி பார்த்தோம். தாத்தாவை எங்கேயுமே காணோம். அடுத்த நாள் காலையில் போய் தேடி பார்த்தப்ப அங்கே கொஞ்சம் தூரத்தில் அவரோட முண்டாசு கிடந்தது. அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா அவரோட உடல் கிடந்தது. எனக்கு அதை பார்த்த உடனே மயக்கமே வந்துருச்சு. இவ்வாறு கூறுவது தாத்தாவின் பேரனான விக்கி சிங். இப்போது புலி வேட்டையை தொடங்கியிருக்கும் தாஸ் குப்தா மிக வேகமாக வயல் பகுதிகளில் முன்னேறி கொண்டிருக்கின்றார். ஏய், நிறுத்து நிறுத்து! அது என்ன, ரெண்டு கண்ணு பிரகாசமாக தெரியுதே! அட, நரியா! நான் கூட புலியோன்னு நினைச்சேன். இது தாஸ் குப்தா. கரும்பு விவசாயம் செய்திருக்கும் ஷாஹித் ஹுசைன் இப்போது கரும்பை அறுவடை செய்ய வேண்டிய நேரம். ஆனால் புலி எங்கே நம்மை அறுவடை செய்துவிடப் போகின்றது என்று எண்ணி ஒருவரும் கரும்பு வெட்ட வருவதில்லையாம். இது அவருக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்திருக்கின்றது. புலிக்கு துப்பாக்கி மூலம் மயக்க மருந்து செலுத்தி பிடிக்க வேண்டும் என்று ஒரு சிலர் கோரிக்கை விடுக்கின்றனர். ஆனால் கரும்பை வெட்ட முடியாத கடுப்பில் இருக்கும் ஷாஹித் ஹுசைனோ புலி அத்துமீறி ஆடிக்கொண்டிருப்பதாக குறைபட்டு கொண்டார்.
ஜங்கல் மிக்க ஜானவர் ஹை, யே ஹமாரே அனிமல் ஹம் தோ யே சோச்தே பாய் இஸ்கா யே பேட் ஹை அகர் இஸ்னே கா லியா தோ.
சரி, ஏதோ அப்பப்போ ஆட்டை கடிக்குது மாட்டை கடிக்குதுன்னு விட்டா இப்போ அது மனுஷனே எல்லாம் கடிக்குது. இது கட்டாது கட்டாது, புலியை போட்டால் தான் சரியாக வரும் என்று புலியை முடிப்பதில் தான் அவரும் மிக குறியாக இருக்கின்றார்.
You know, you've got to think like a tiger. You have to think like a predator. That's the only way you can get it.
நாம இப்ப புலி மாதிரி யோசிக்கணும். எப்படி புலி அப்படியே பதுங்கி பதுங்கி பாயுமோ அது மாதிரி நாம யோசிக்கணும். அப்பதான் புலி நம்ம கிட்ட மாட்டோம். இது ஆஷிஷ் குப்தா. அடுத்த நாள் காலை புலி வேட்டைக்கு சென்ற ஆஷிஷ் தாஸ் குப்தாவும் மற்றவர்களும் தங்கியிருந்த இடத்திற்கு அருகாமையில் புலியின் காலடி சுவடுகள் காணப்பட்டன. இவற்றை அச்சு எடுத்து பார்த்தால்தான் காலடி சுவடானது மனித கொலைகார புலியுடையதா இல்லை வேறு புலியுடையதா என்பது தெரிய வரும். எது எப்படி இருந்தாலும் நேற்றிரவு புலி அருகில் இருந்தது என்ற கிளியானது எல்லோருக்கும் ஏற்பட்டு விட்டது. புலி இன்னமும் பிடிபடவில்லை. புலி வேறு மனித கறியை ருசி பார்த்து விட்டதால் அடுத்தது புலியின் ருசிக்கு யார் பலியாக போகின்றோம் என்ற பயம்தான் இப்போது எல்லோரிடத்திலும் இருக்கின்றது.
பிபிசியின் ஆண்ட்ரூ நார்த் வழங்கிய செய்தி குறிப்பை தமிழில் தந்தவர் குமார் ராமலிங்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம் தயாரித்து வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் ஜெயபிரகாஷ். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் அலைவரிசை விவரங்களை ஒரு முறை தரலாமே ஜெயபிரகாஷ்.
ஆம், தமிழோசி நிகழ்ச்சிகளை சிற்றலை வரிசைகள் மூலம் கேட்கும் நேயர்கள் மறு அறிவித்தல் வருகின்றவரை 39 மீட்டரில் 7600 கிலோஹர்ட்ஸ், 31 மீட்டரில் 9855 கிலோஹர்ட்ஸ் மற்றும் 25 மீட்டரில் 11965 கிலோஹர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகள் மூலம் கேட்கலாம்.
சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே ஜெயபிரகாஷ்.
ஆம், முதலில் நமது சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன் பணி ஓய்வு பெற்ற செய்தி பற்றி நேயர்கள் சிலர் மின்னஞ்சல்கள் அனுப்பியிருக்கிறார்கள். முதலில் கொழும்பு நேயர் சி ரத்னவடிவேல் எழுதும் மின்னஞ்சலில், திரு டி என் கோபாலன் ஓய்வு பெற்றுச் செல்வது வருத்தம் அளிக்கிறது. பல்லாண்டு காலமாக அவரது குரல் கண்ணீரென்று தமிழோசையில் ஒலித்து வந்தது. அது இனிமேல் அற்றுப்போகிறது என்பதை நினைக்க ஒருவித ஏக்கம் ஏற்படுகிறது. அழகு தமிழில் செய்தி கேட்டாற்போல் ஏற்ற இறக்கம் கொண்ட காந்த குரலால் எம்மையெல்லாம் ஈர்த்தெடுத்த குரல், அத்துணை இளமை துடிப்பு கொண்ட குரலுக்கு சொந்தக்காரர் இவர்தானா என்று உங்கள் இணையதளத்தில் படத்தை பார்த்து அசந்து விட்டேன். எங்கிருந்தாலும் வாழ்க என்கிறார்.
இலங்கையின் அட்டுல்கம நேயர் ரிஸ்வானு சமான் எழுதும் மின்னஞ்சலில், டி என் கோபாலன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் நீண்ட ஆயுளை பெற பிரார்த்திக்கின்றேன். கோபாலனின் ஊடகப் பணி தொடர வேண்டும் என்கிறார்.
இலங்கையின் வட்டகொடவிலிருந்து எழுதும் ராமச்சந்திரன் மற்றும் ரமேஷ் ஆகிய நேயர்களும் கோபாலனின் பணியை பாராட்டுகிறார்கள்.
தமிழ்நாட்டின் வரதராஜன் பேட்டை நேயர் அலெக்சாண்டர், கோபாலனின் பணி ஓய்வு எதிர்பாராத ஒன்று, பிபிசி தமிழோசை மூலம் அவர் ஆற்றிய பணிகளுக்கு நன்றி என்கிறார்.
திருச்சியிலிருந்து எழுதும் நஜ்முல் ஆரிஃபின், பொதுவாக தமிழோசை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு வருவதாகவும் நிகழ்ச்சிகள் சிறப்பாக இருப்பதாகவும் பாராட்டுகிறார்.
நேருக்கு நன்றி. ஆனாலும் இது போன்ற பொதுவான பாராட்டு கருத்துக்களை விட நிகழ்ச்சிகள் குறித்த குறிப்பான உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்தினால் அது மேலும் எங்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றி.
ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்கள் விடுதலை குறித்த சர்ச்சை பற்றி எழுதும் கனடா நேயர் சத்யன், ராஜீவ்காந்தியின் கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட சாந்தன், பேரறிவாளன், முருகன் உட்பட 7 பேரின் விடுதலை எதிர்த்து குரல் கொடுக்கும் காங்கிரஸ்காரர், ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட பொழுது அவருடன் சேர்ந்து கொல்லப்பட்ட 16 குடும்பங்களின் நிலைமையை உணர்ந்து பாராது கொலையாளிகளை விடுதலை செய்வது தவறு என்று கூறுகிறார்கள். அவ்வாறாயின் ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபொழுது ராஜீவ்காந்தி தலைமையில் இந்திய ராணுவத்தால் தமிழீழத்தில் படுகொலை செய்யப்பட்ட அந்த 6000 அப்பாவி தமிழ் குடும்பங்களின் நிலைமைகளை ஏன் இவர்கள் எண்ணி பார்க்க மறுக்கிறார்கள்? மகாத்மா காந்தி பிறந்த மண்ணில் உங்களுக்கு ஒரு நீதி, மற்றவர்களுக்கு ஒரு நீதியா என்கிறார்.
சுவாமிநாதன் தயாரித்தளித்த பர்மிய தமிழர் தொடர் குறித்து எழுதும் தஞ்சாவூர் நேயர் அதம்பை வை ராமமூர்த்தி ஒரு முனைவர் பட்ட ஆய்வுக்கு சற்றும் குறையாத அளவில் இந்த தொடரை தயாரித்து வழங்கியிருந்தார். 18 பாகங்களாக தொகுத்து வழங்கிய இந்த தொடரில் பர்மாவில் வாழும் தமிழர்களை பற்றியும் அவர்களது வாழ்க்கை முறை, அவர்கள் சந்திக்கும் சவால்கள், அவர்கள் தமிழை வளர்க்க எடுத்துக்கொள்ளும் முயற்சிகள் என அனைத்தையும் மிக சிறப்பாக தொகுத்து வழங்கியது பர்மிய தமிழர்கள் பற்றி அறிந்து கொள்ள உதவியது என்கிறார்.
திமுக தலைவர் கருணாநிதி அவரது மகன் அழகிரி மற்றொரு மகனான மு.க. ஸ்டாலின் இறந்து விடுவார் என்று தன்னிடம் சொன்னதாக கூறியது பற்றிய செய்தி குறித்து எழுதும் வேலூர் நேயர் ஜி.டி. மூர்த்தி, அரசியல்வாதிகளுக்கு விசாரணை கமிஷன், பலமான எதிர்க்கட்சிகள் போன்றவைதான் இதுநாள் வரை சிம்ம சுப்பனமாக அமைந்து வந்தன, ஆனால் இப்போது அவர்கள் குடும்பத்திலேயே எதிரிகள் உருவாகிவிட்டனர் என்கிறார்.
இலங்கை மலையகத்தில் கல்வித்துறை பிரச்சனைகள் பற்றிய பேட்டிகள் குறித்து எழுதும் கல்பாக்கம் சுகுமார், அனைத்து மக்களையும் சமமாக மதிக்கும் பண்பில்லாத ஒரு ஜனநாயகமற்ற நிலை இருப்பதையே இது காட்டுகிறது. பழைய காலத்தில் இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட நிலையை ஒப்பு நோக்கலாம். கல்வியை ஏழைகளுக்கு எட்டாக்கனியாக்கும் எந்த நாடும் அமைதியாக முன்னேற முடியாது என்கிறார்.
அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் குறித்த செய்தி பற்றி எழுதும் ஒட்டன் சத்திரம் புதூர் நேயர் பெரிய கருப்பண்ணன், சென்னையில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள மருத்துவமனையில் நியமிக்கப்படும் மருத்துவர்களுக்கு 2.5 லட்சம் மாத ஊதியம் என்ற செய்தி அதிர்ச்சி தந்தது. அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் சமூகத்தில் மற்ற நடுத்தர வகுப்பினரை விட மிக அதிகமாக ஊதியம் பெறுகிறார்கள். இந்தியா போன்ற நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு இத்தகைய ஊதியம் என்பது நீதியானது அல்ல என்கிறார்.
பிபிசி ஒலிபரப்பி வரும் சுதந்திரம் 2014 என்ற தொடரின் போது சுதந்திரம் குறித்த நேயர்களின் கருத்துக்களை கேட்டிருந்தோம். பதிலளிக்கும் மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம், மனிதன் தன் சக ஜீவராசிகள் அனைவரையும் சார்ந்து வாழ்ந்து அவர்களை துன்புறுத்தாமல் அவர்கள் முகத்தில் புன்னகையை மகிழ்ச்சியை கொண்டு வருவதே தன்னை பொறுத்தவரை சுதந்திரம் என்ற பொருளாகும் என்கிறார்.
அரிசிக்கும் பஞ்சுக்கும் சேவை வரி நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பது பற்றி எழுது மனம்பூண்டி தட்சிணாமூர்த்தி, உமிநீக்கு உண்ணப்படுவதாலும் பஞ்சிலிருந்து ஆடை நெய்யப்படுவதாலும் இந்த சேவை வரி, கோதுமை நேரடியாக உண்ணக்கூடிய உணவு என்பதால் அதற்கு இந்த சேவை வரி இல்லை என்ற வாதம் நியாயமாக இல்லை. தானியம் எதுவாக இருந்தாலும் உண்ணத்தக்கதாக இருந்தால் அது உணவுதான், அதில் இனவேதம் பார்க்கக்கூடாது. வட இந்தியாவில் எதிர்ப்பு எழும் என்பதால் கோதுமைக்கு வரி இல்லை, தென்னிந்தியர்கள் போர்க்குணமற்றவர்கள் என்பதால் அரிசி மீது வரியா என்று கேட்கிறார்.
இந்திய மீனவர்கள் இலங்கையில் மீன்பிடிக்கும் சர்ச்சை பற்றி எழுதும் தஞ்சை செந்தலை நேயர் NS பாலமுரளி, இலங்கை இந்திய மீனவர்கள் தொழில் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக இருநாட்டு பேச்சுவார்த்தை உடன்பாட்டை மீறும் வகையில் தலைமன்னார் கடற்பரப்பினுள் இந்திய மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டதாக அங்குள்ள மீனவர்கள் கூறியுள்ள செய்திகளை பார்க்கும்பொழுது நம் மீனவர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை. இரு நாட்டுக்கும் இடையே இருக்கும் ஒப்பந்தத்தை மீறுவது தவறான செயல், நாம் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் என்கிறார்.
இலங்கை சிறையில் பிரிட்டன் பிரஜை கோபிதாஸ் இறந்தது பற்றிய செய்தி பற்றி எழுதும் தர்கா நகர் நேயர் MZM ஹனஃபி, இலங்கையின் மகசின் சிறைச்சாலையில் மர்மமான முறையில் உயிரிழந்த கோபிதாசின் மரணச் செய்தி அதிர்ச்சியாக இருந்தது. பள்ளிவாசல்கள், கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீதான தாக்குதல்களும் தொடரும் நிலையில் இலங்கையில் இன்னமும் சிறுபான்மையினர் மீதான அடக்குமுறைகள் தொடர்வதையே இவ்வாறான சம்பவங்கள் உறுதிப்படுத்துகின்றன. தொடர்ந்து வடக்கில் மனித உடல் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் அரசின் கைக்கூலிகளான சிங்களராவைய போன்றவர்கள் நாட்டில் மாடறுப்பதை நிறுத்துமாறு ஆர்ப்பாட்டம் செய்வது கேலிக்கூத்தானது என்கிறார்.
தமிழ் திரைப்பட இயக்குனர் பாலு மகேந்திரா காலமானது பற்றிய செய்தி குறித்து எழுதும் திருச்செங்கோடு நேயர் MC சிவகுமார், பாலு மகேந்திரா திரை உலகில் தேசிய அளவில் சாதனை படைத்தவர், வெற்றி பெற்றவர், சிறந்த ஒளிப்பதிவாளர் என்கிறார்.
ஐநா மன்ற மனித உரிமை கவுன்சிலில் அமெரிக்கா கொண்டு வந்திருக்கும் இலங்கை தொடர்பான தீர்மான முன்வரைவு ஏமாற்றம் அளிப்பதாக தமிழர் தரப்பு கூறுவதை பற்றிய செய்திகள் குறித்து ஃபேஸ்புக் மூலம் எழுதும் கனடா டொரண்டோ நேயர் முல்லைமதி, அடுத்தவன் நமக்கு விடுதலை பெற்று தருவான் என்று நம்பும் பேதைகளுக்கு தான் இது ஏமாற்றம். நாம் தான் நமது விடுதலைக்காக போராட வேண்டும். எமது விடுதலை போராட்டத்தை தோற்கடித்ததில் அமெரிக்காவின் பங்கை புரிந்து கொள்ளாதவர்கள், அமெரிக்காவும் இந்தியாவும் எமக்கு விடுதலை பெற்று தரும் என்று எமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நியாயம் பெற்று தருவார்கள் என்றும் நினைப்பதில் தவறில்லை. இந்த இரண்டு நாடுகளும் தான் இனத்தின் பேரழிவுக்கு மூல காரணங்களாக இயங்கியவை. தமது போலீஸ்காரன் வேலையை செய்கிறார்கள், அவ்வளவுதான் என்கிறார்.
இலங்கை கடலில் மீன்பிடித்த இந்திய மீனவர்கள் மேலும் 32 பேர் கைது என்ற செய்தி குறித்து ஃபேஸ்புக் மூலம் எழுதும் ராம் ஜீவ் என்ற விண்ணாங்கு என்னும் நேயர், இனி என்ன கடலில் தடுப்பு சுவராக கட்ட முடியும் என்று கேட்கிறார். சரி, நேரமாகிவிட்டது ஜெயபிரகாஷ். இத்துடன் இந்த வார நேய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.